2016 மே மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் பிரமீளா ஜெயபால் உரையாடல் சி கே வெங்கட்ராமன் அவர்கள், தமிழில் மீனாட்சி கணபதி அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வாஷிங்டனின் 7வது காங்கிரஷனல் மாவட்டத்துக்கு டெமோக்ராட்டிக் வேட்பாளராக நிற்கும் பிரமீளா ஜெயபால் www.pramilaforcongress.com. சென்னையில் பிறந்து இந்தோனேஷியா சிங்கப்பூரில் பள்ளி கல்வியை முடித்தவர். அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலை பிஏ, கெலாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நார்த் வெஸ்டர்ன் பல்கலை எம்பிஏ ஆகியவற்றில் பயின்ற பின் பைனான்சியல் அனலிஸ்ட் பணி செய்தவர். பின்னர் சமூக பணி செயல் வீரராக உருமாறி சியாட்டிலில் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். 9/11 தாக்குதலுக்கு பின்னர் ஹேட் ஃப்ரீ ஜோன் என்ற அமைப்பை தொடங்கினார். அதுவே பின்னர் ஒன் அமெரிக்கா ஆனது. 2012 இவரை சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் கௌரவத்துக்கு வெள்ளை மாளிகை தேர்ந்தெடுத்தது. வாஷிங்டன் மாநில செனட்டில் 37வது சட்டம் இயற்றும் மாவட்டத்தின் பிரதிநிதியாக ஜனவரி 2015 பணியாற்றி வருகிறார். பில்கிரிமேஜ் டு இந்தியா, எ விமன் ரீவிசிட்ஸ் எ ஹோம்லேண்ட் என்பது இவர் எழுதிய நூல். வாருங்கள், அவரது செயல்பாடுகளின் உந்து சக்தியாக இருக்கும் எண்ணங்களை அறியலாம். தென்றல், உங்கள் இளமை காலத்தை பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்தது சென்னையில். என் தாத்தா பாலகிருஷ்ணமேனன் பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னையில் போலீஸ் துறை தலைமை அதிகாரியாக சீஃப் ஆஃப் போலீஸ் இருந்தார். அவர் வீடு அண்ணா நகரில் இருந்தது. இளவயதில் அங்கு அடிக்கடி சென்றது நினைவிருக்கிறது. எனக்கு 5 வயது ஆகும் வரை இந்தியாவில் இருந்தோம். மும்பை, பெங்களூரு என பல இடங்களில் இருந்தோம். பிறகு பெற்றோர் இந்தோனேஷியாவுக்கு இடமாறினர். அதனால் மழலையர் கல்வி முதல் 12வது வகுப்பு வரை பெரும்பாலும் அங்கே படித்தேன். நடுவில் 2 வருடம் சிங்கப்பூரில். இந்தோனேஷியாவில் பள்ளி படிப்பு முடிந்து 16 வயதில் அமெரிக்கா வந்தேன். அம்மாவும் அப்பாவும் தங்கள் மொத்த சேமிப்பான 5000 அமெரிக்க டாலரையும் என்னை இங்கு படித்து அனுப்ப செலவழித்தனர். இங்குதான் எனக்கு நல்ல கல்வி கிடைக்கும் என நம்பினர். அந்த வயதில் அவர்கள் எனக்கு செய்ததை பெரிய விஷயமாக நினைக்கவில்லை. என் மகனின் 16வது வயதில் அவனை கடல் தாண்டி அனுப்பும் போதுதான் அவர்கள் செய்த தியாகம் எனக்கு புரிந்தது. உண்மைதான். உங்கள் பெற்றோர் பற்றி சொல்லுங்கள். அப்பா எஸ்ஓ எண்ணெய் நிறுவனத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அது அப்போது அரசுடைமை ஆகவில்லை. மிக குறைந்த இந்தியர்களே அதில் இருந்தனர். இது 1969. அமெரிக்காவுக்கு வந்து பட்டம் பெற்று எம்பிஏ படித்த பின் ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்திருக்கலாம். நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுக்கென ஒரு தொழில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஏன் அரசியலில் ஈடுபட்டீர்கள்? இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் வளரும் போது நம்மை சுற்றி இருக்கும் வறுமையை கவனிக்காமல் இருக்க முடியாது. நான் எப்போதும் என்னால் இயன்ற சிறு சிறு உதவிகளை சமுதாயத்திற்கு செய்ய முயற்சித்தேன். வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்பும் எல்லா இந்திய அப்பாக்களும் தங்கள் பிள்ளைகள் மருத்துவம், சட்டம் அல்லது தொழில்துறை ஏதாவது ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்க அனுமதிப்பார்கள். என் அப்பாவும் இத்துறைகள்தான் எனக்கு பொருளாதார பாதுகாப்பு கொடுக்கும் என நினைத்தார். பொருளாதாரத்தில் பட்டம் பெறும் நோக்கத்துடன் தான் இங்கு வந்தேன். ஆனால் எனது முதல் ஆண்டில் எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே தொலைபேசி அழைப்பை நான் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற விரும்பும் செய்தியை சொல்லத்தான் உபயோகித்தேன். பின்பு என்ன நடந்தது என்று நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். நான் தொலைபேசியை என் காலிலிருந்து அதிகம் தள்ளி பிடிக்க வேண்டியிருந்தது. சிரிக்கிறார். அப்பா, நான் உன்னை ஆங்கிலம் படிக்க அமெரிக்காவுக்கு அனுப்பவில்லை என்று கத்தினார். நான் பொருளாதாரம் படித்தால் என்ன வேலை கிடைக்குமோ அதே வேலையை ஆங்கில இலக்கியம் படித்தாலும் தேடிக்கொள்வேன் என உறுதி கூறினேன். நான் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். நல்ல சம்பளம் நிறைய கற்றுக்கொண்டேன். வேலையும் பிடித்திருந்தது. ஆனால் சில நாட்களில் ஏனோ உற்சாகம் குறைந்து போனது. அதனால் எம்பிஏ படிக்க போனேன். முதலாண்டின் இறுதியில் எனக்கு தாய்லாந்தின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. லாவோஸ் கம்போடியா எல்லை பகுதிகளில் எனது பணி. அங்கு அகதிகள் முகாமில் வேலை செய்ததோடு கிராமப்புற பொருளாதாரத்தை ஆய்வு செய்தேன். உருப்படியான காரியம் செய்கிறோம் என்ற மன நிறைவு அங்கு கிடைத்தது. படித்து முடிந்ததும் உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் தயாரிக்கும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். 1.5 வருடத்துக்கு பிறகு அந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை. 1991 தனியார் நிறுவன வேலையை விட்டுவிட்டு சியாட்டிலுக்கு குடிபெயர்ந்தேன். அங்கு சமூக நீதித்துறையில் என் பணி வாழ்க்கையை துவக்கினேன். முதலில் ப்ரோக்ராம் ஃபார் அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி அண்ட் ஹெல்த் பேட் அமைப்பில் வேலை செய்தேன். உலகம் முழுவதும் பெண்கள் குழந்தைகளுக்கு அடிப்படை சுகாதார வசதிகளை விரிவுபடுத்தும் திட்டம் அவர்களுடையது. சமூக அக்கறையுள்ள உடல்நல திட்டங்களுக்கு கடன் தரும் பொறுப்பில் நான் இருந்தேன். எவருமே கடன் கொடுக்க முன்வராத திட்டங்களுக்கு கடன் உதவி வழங்கினோம். கிட்டத்தட்ட 6 மில்லியன் டாலர் என் பொறுப்பில் இருந்தது. காம்பியாவில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் திட்டம், இந்தோனேஷியாவில் எய்ட்ஸ் தடுப்பு திட்டம், மெக்சிகோவில் பெண்களுக்கு கருத்தடை ஊசி எளிதில் கிடைக்க செய்யும் திட்டம் என பல அருமையான திட்டங்களுக்கு உதவினோம். யாருமே கடன் கொடுக்க மறுத்த திட்டங்கள் இவை. ஆனால் 98% கடன்களை திருப்பி அடைத்து விட்டனர் என்பதுதான் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம். இதுதான் லாப நோக்கத்து துறையில் எனது முதல் முழு நேர வேலை. 4 வருடம் அங்கு வேலை செய்தேன். இந்தியா, தென்னமெரிக்கா, ஆப்பிரிக்கா என பல நாடுகளில் வேலை செய்தேன். அப்போதுதான் எனக்கு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆசை வந்தது. இந்தியாவின் கிராமங்களில் 2 வருடங்கள் வாழ விரும்பினேன். அப்போது எனக்கு இந்தியாவின் பல்வேறு கிராமங்களில் வாழ தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரண்ட் வேர்ல்ட் அஃபேர்ஸ் உதவித்தொகை கொடுத்தது. கேரளத்தில் 1 மாதம் இருந்தேன். மீதி காலம் பெரும்பாலும் வட இந்தியாவில் வசித்தேன். சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கும் மைக்ரோ ஃபைனான்சிங் இப்பொழுது மிகவும் பிரபலமாக உள்ளது. ஆனால் நீங்கள் இதை சமூக திட்டங்களுக்காக 1991 செய்துள்ளீர்கள் இல்லையா? ஆமாம், கவனித்து விட்டீர்களே. இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக இதை யாரும் உணர்வதில்லை. 1991 எவரும் குறுநிதி வழங்கவில்லை. நாங்கள் செய்தது அபூர்வமானது என்றே சொல்ல வேண்டும். Friends of Women's World Banking www.fwwbindia.org அமைப்புடன் சேர்ந்து இந்தியாவில் ஒரு ஆச்சரியமான திட்டத்தை செயல்படுத்தினோம். விஜிதாஸ் என்ற தமிழர் அதன் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர். நாங்கள் இணைந்து மகளிர் கடனுதவி திட்டங்கள் மூலம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த முயற்சித்தோம். அது நல்ல வெற்றி பெற்றது. பல அமெரிக்க அமைப்புகள் நிதி உதவின. அருமை! இந்த அனுபவம் உங்களை புத்தகம் எழுத தூண்டியது அல்லவா? ஆமாம், இந்தியாவிலிருந்து திரும்பியவுடன் புத்தகம் எழுதினேன். உண்மையில் எனது ஆய்வின் ஒரு பகுதியாக கட்டுரைகள் எழுதி கொண்டு இருந்தேன். புத்தகத்தின் 50% என் ஆய்வுக்காக எழுதிய கட்டுரைகள், மீதம் புதிதாக எழுதியவை. பில்கிரிமேஜ் டு இந்தியா, எ வுமன் ரீவிசிட்ஸ் ஹர் ஹோம்லேண்ட் என்ற இந்த புத்தகம் 2000 வெளிவந்தது. சரி, இந்த பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் என்ன? என்னில் அதிக மாற்றத்தை ஏற்படுத்திய அனுபவங்களில் இது ஒன்று. நான் தனியாக இந்தியாவில் வசித்தது அதுவே முதல் முறை. நான் எல்லா இடங்களுக்கும் பஸ்ஸில் போகிறேன், வட இந்தியாவில் வசிக்கப் போகிறேன் என்பது போன்ற விஷயங்கள் என் பெற்றோருக்கு பெரிய அதிர்ச்சியை அளித்தன. நான் வறுமை மிக்க இடங்களில் கிராமங்களில் வசிக்க விரும்பினேன். களத்தில் என்ன நடக்கிறது என்று நேரடியாக அறிய விரும்பினேன். அங்கு சுகந்த குமாரி போன்ற சமூக ஆர்வலர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. கேரளத்தின் அமைதி பள்ளத்தாக்கை அழிவிலிருந்து காத்ததில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. வன்முறைக்கு ஆளான பெண்களுக்காக நிறைய பாடுபட்டவர் அவர். வட இந்தியாவில் நிறைய பெண்களுடன் சேர்ந்து வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் கிராமங்களில் கிணறுகள் அமைப்பது, கல்வியை எடுத்து செல்வது போன்ற வேலைகளை செய்த ஆர்வலர்கள். குறைந்த நிதியில் பல சிரமங்களுக்கு இடையே இவர்கள் தைரியமாக பொறுமையுடன் செயல்பட்டனர். முன்னேற்றத்தை பற்றி நிறைய தெரிந்து கொண்டதோடு எது சாத்தியம் எது சாத்தியமில்லை என்பதை அறிந்ததோடு என் பிறந்த மண்ணை பற்றி நிறைய தெரிந்து கொண்டேன். இந்தியாவுடன் எனது தொடர்பு நெருக்கமாகிவிட்டது. நான் தென்னிந்திய மொழிகளை விட ஹிந்தி நன்றாக பேசுவேன். இதில் என் அம்மாவுக்கு வருத்தம். நான் மலையாளம் நன்கு பேசினால் அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். எனக்கு மலையாளம் புரியும், கொஞ்சம் தமிழும் புரியும். ஆனால் இவற்றை விட ஹிந்தி நன்றாக பேசுவேன். என் அம்மா என்னை தென்னிந்தியாவின் துரோகி என்பார். சிரிப்பு! மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. அமெரிக்க குடியுரிமை உங்களது கனவுகளை பின்தொடர எவ்வாறு தைரியம் அளித்தது என்பதை சொல்லுங்கள். 1990 திருமணத்துக்கு பிறகு எனக்கு கிரீன் கார்டு கிடைத்தது. பின் இந்தியா சென்றேன். அங்கிருந்த போது கர்ப்பமானேன். பிரசவத்திற்கு இங்கு திரும்பி வர முடிவு செய்திருந்தேன். எப்படியும் கிரீன் கார்டில் இருக்கும் போது வருடம் ஒரு முறை இங்கு கண்டிப்பாக வர வேண்டுமே. ஆனால் என் மகன் 26.5 வாரத்திலேயே பிறந்து விட்டான். எடை 1 பவுண்ட் 14 அவுன்ஸ் தான். மருத்துவ ரீதியில் உயிர் பிழைத்திருக்கும் சாத்திய கூறுகளே இல்லை எனலாம். மும்பை, தில்லி 2 இடங்களில் மட்டும்தான் அவ்வளவு குறைந்த எடையுள்ள குழந்தைகளை பாதுகாக்கும் NICU வசதி உண்டு. அதனால் மும்பையில் என் பிரசவம் நடந்தது. மனவேதனை மிகுந்த காலம் அது. முதல் 3 மாதங்கள் அவன் பிழைப்பானா மாட்டானா என்று கூட தெரியவில்லை. எனக்கு அங்கு அவனை தனியாக விட்டுவிட்டு விசாவுக்காக இங்கு வர விருப்பமில்லை. அதனால் அங்கேயே தங்கினேன். என் கிரீன் கார்டு பறிபோனது. இங்கு திரும்பி வர முடியவில்லை. எப்படியோ பலரின் உதவியோடுதான் நான் அமெரிக்கா திரும்ப முடிந்தது. என் மகனின் உடல்நிலை மிக மோசமாக இருந்தது. மூளையில் நீர் இருந்தது. பல பிரச்சனைகள். உயிர் பிழைப்பான் என்று தெரியும், ஆனால் நோயின் தீவிரம் என்ன என்பது தெரியவில்லை. நான் இங்கு வந்து குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடிவு செய்தேன். ஆனால் நான் இதுவரை அமெரிக்காவில் வசித்த காலம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்ற புரிதலில் தான் அமெரிக்கா திரும்பி வர அனுமதிக்கப்பட்டிருந்தேன். எல்லாவற்றையுமே ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டி இருந்தது. ஒரு அமெரிக்க பிரஜையின் மனைவியாக இருந்த காரணத்தால் குடியுரிமை பெறுவதற்கு 3 ஆண்டு காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஒரு வழியாக 2000 ஆண்டில் குடியுரிமை கிடைத்தது. அப்போதுதான் 9/11 நடந்தது. இந்திய குடியுரிமையை துறந்து அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்த நேரம். அமெரிக்க அரசு சீக்கியர்கள், முஸ்லிம்கள், தெற்காசியர்கள், அமெரிக்கர்கள் என எல்லோரையும் குறிவைப்பதை பார்த்தேன். ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்படித்தான் ஹேட் ஃப்ரீ ஜோன் தொடங்கியது. பின்னர் ஒன் அமெரிக்கா www.oneamerica.com ஆனது. நான் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிய 12 வருட காலத்தில் குடிவந்தோருக்காக வாதாடும் அமைப்புகளில் இது ஒரு மிக முக்கியமான அமைப்பாக வளர்ந்தது. மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இந்தோனேஷிய நாட்கள் முதலே இருந்தது இல்லையா? ஏதாவது தொழில் தொடங்குவேன் என்றுதான் நினைத்திருந்தேன். குழந்தை பருவத்தில் என்னுடைய திட்டங்களுக்கு எல்லோரிடமும் பண உதவி கேட்பேனாம். அதனால் எல்லோரும் வருங்காலத்தில் பெரிய வியாபாரி ஆவேன் என்று கேலி செய்வார்கள். ஆனால் வால் ஸ்ட்ரீட்டில் வேலை செய்யும் போது என நினைக்கிறேன். ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணம் வந்தது. சுற்றிலும் வறுமையை பார்த்தேன். ஏதாவது பயனுள்ளதை வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்போதுதான் என் பணியும் செயல் ஆர்வமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற தெளிவு ஏற்பட்டது. அருமையாக சொன்னீர்கள். நீங்கள் உங்களையே அறிந்து கொண்டு அந்த வழியில் செல்ல ஏதாவது ஒரு உரையாடலோ அனுபவமோ காரணமாக இருந்ததுண்டா? தாய்லாந்தில் வசித்த நாட்கள் மிக மிக முக்கியம் என நினைக்கிறேன். பிறகு கல்லூரியில் படிக்கும் போது மேரி ஹோல்டன் என்ற பெண்மணியை சந்தித்தேன். அவர் சால்ஃபோர்ட் வங்கியின் தலைவர். அது இந்தியாவின் கிராமிய வங்கி போன்றது. அர்கன்சாவில் குட் ஃபெய்த் ஃபண்ட் என்பார்கள். ஹிலரி கிளின்டன் அதன் நிர்வாக குழுவில் ஒரு சமயம் அங்கம் வகித்தார். ஆனால் மேரி சிக்காகோவின் தென் பகுதியில் பொருளாதாரத்தில் மிக தாழ்ந்தவர்கள் வசித்த பகுதியில் இயங்கி வந்தார். வியாபார திறமையை வித்தியாசமாக பயன்படுத்த முடியும் என்று முதன் முதலில் எனக்கு உணர்த்தியவர் அவர்தான். சவுத் சிகாகோவில் மேரி அறிமுகப்படுத்திய பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் தான் தூண்டுகோல் என நினைக்கிறேன். ஹேட் ஃப்ரீ ஜோன் அமைப்பை ஆரம்பித்த காலகட்டத்தை பற்றி கூறுங்கள். 9/11 நிகழ்ந்து சிறிது காலத்திலேயே இதை தொடங்கினீர்கள் இல்லையா? ஆமாம், இது ஒரு அமைப்பாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. 9/11 ஒரு செவ்வாய் என்று நிகழ்ந்தது. அவ்வாரம் முழுவதும் எனக்கு பலரிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. சீக்கியர்கள் அவர்களது தலைப்பாகைக்காக தாக்கப்பட்டனர். இஸ்லாமிய பெண்களின் பர்தாக்கள் கிழிக்கப்பட்டன. மதத்தின் காரணமாக இவர்கள் தாக்கப்பட்டனர். எனக்கு இது தவறு என தோன்றியது. அப்போது எனக்கு காங்கிரஸ்மேன் மெக்டாமத்தை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் காலி செய்த இடத்திற்கு தான் நான் இப்போது போட்டியிடுகிறேன். அவரிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா பெரிய அதிகாரிகளுடனும் இணைந்து பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடத்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். கவர்னரையும் அழைக்க விரும்பினோம். வெறுப்புக்கு எதிராக குரல் கொடுத்து வாஷிங்டனை வெறுப்பற்ற மாநிலமாக அறிவிப்பது எங்கள் நோக்கம். அவர் எனக்கு இதில் மிகவும் உதவினார். பின்னர் தனிநபர்களுக்கு எதிராக மட்டுமல்ல அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிராகவும் நாங்கள் போராட வேண்டும் என புரிந்தது. ஏனென்றால் அரசாங்கம் ஒரு சில மத இனத்தை சார்ந்தவர்களை கைது செய்து நாடு கடத்த தொடங்கியது. எங்கள் அமைப்பு பல மக்கள் அமைப்புகள் தன்னார்வலர்கள் பங்கு கொள்ளும் பெரிய முயற்சியாக உருவெடுத்தது. எல்லோரும் ஜார்ஜ் புஷ், ஜான் ஆஷ்கிராஃப்ட், அமெரிக்க அரசாங்கம் ஆகியவற்றை எதிர்த்தவர்கள். 4000 சோமாலியர்களை சோமாலியாவுக்கு திருப்பி அனுப்பும் மத்திய அரசின் முயற்சிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தோம். அதில் வெற்றியும் பெற்றோம். இது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஓ, இது அதிகம் வெளியே தெரியாத விஷயம். கேட்க சுவாரஸ்யமாக உள்ளது. முதலில் ஹேட் ஃப்ரீ ஜோன், பின்னர் ஒன் அமெரிக்கா காலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பல அமைப்புகளோடு ஊடாடத் தொடங்கிய இந்த அனுபவம் நீங்கள் அரசியலில் நுழைவதற்கு எப்படி உதவியது? அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் போதும் சரி, மாநில மத்திய அளவில் புலம்பெயர்ந்தோர் உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் போராடும் போதும் சரி, எங்கள் பேச்சு அதிகம் எழுபடவில்லை என்பது புரிந்தது. அதனால் புதிதாக குடியுரிமை பெற்ற புலம்பெயர்ந்தோரை வாக்காளர்களாக பதிய முடிவு செய்தோம். மாநில வரலாற்றிலேயே மிகப்பெரிய முயற்சியாக இது அமைந்தது. 23,000 மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் வாக்காளர்களாக பதிந்து கொண்டனர். பின் மாநில மத்திய அளவில் முழுமையான குடிவரவு சட்ட திருத்தங்கள் கொண்டு வர முயன்றோம். முதலில் இதை காங்கிரசுக்கு எடுத்துச் சென்று பின் உள்ளூர் மாநில அளவில் அதிகாரிகளுடன் இணைந்து புலம்பெயர்ந்தோர் உரிமைகளை பாதுகாக்கும் சில முக்கிய சட்டங்களை கொண்டு வர முயன்றோம். மாநிலம் முழுவதும் புலம்பெயர்ந்தோரின் அரசியல் பலத்தை மேம்படுத்தும் வேலையை செய்தோம். 12 இதை செய்து வந்த காலத்தில் முக்கியமான அரசியல் பொறுப்புகளை நாமே ஏன் ஏற்கக்கூடாது என்ற எண்ணம் வந்தது. பதவியில் இருந்தால் தேவையான கொள்கை மாற்றங்களை கொண்டு வர வசதியாக இருக்கும் என உணர்ந்தேன். அதனால் மாநில செனட்டுக்கு 2014 போட்டியிட்டு வென்றேன். பின் இந்த இடம் காலியானதும் காங்கிரசுக்கு போட்டியிட முடிவு செய்தேன். அருமை, அதிபரின் சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் என்ற அங்கீகாரம் கிடைத்தது பற்றி கூறுங்கள். இதில் ஆசிய அமெரிக்க பெண்கள் தத்தம் சமூகத்திற்கு இந்த நாட்டுக்கு செய்த சேவைக்காக கௌரவிக்கப்பட்டனர். நானும் இதில் ஒருத்தி. நான் 15-20 வருடங்களாக பெண்களுக்காக ஆசியா பசிபிக் தீவு மக்களுக்காக குடிவரவு சட்ட திருத்தம் கேட்டு போராடி வருகிறேன். இது மிகச்சிறந்த அங்கீகாரம். நீங்கள் மாநில செனட்டுக்கு போட்டியிட்ட போது சியாட்டில் மேயர் எட் மோரே உங்களை எவ்வாறு ஆதரித்தார்? நான் சியாட்டிலில் சமூக ஆர்வமாக பரவலாக அறியப்பட்டிருந்தேன். பல செயற்குழுக்களிலும் ஆணைக்குழுக்களிலும் இடம் பெற்றிருந்தேன். முந்தைய மேயர்கள் இவற்றில் என்னை நியமனம் செய்திருந்தனர். சியாட்டிலில் புலம்பெயர்ந்த அகதிகள் விவகார அலுவலகம் அமைக்க உதவினேன். எட் மோரே மேயர் பதவிக்கு போட்டியிட்ட போது அவரை ஆதரித்தேன். நாங்கள் ஏற்கனவே பல திட்டங்களில் இணைந்து செயல்பட்டிருந்தோம். அவர் என்னை சியாட்டிலில் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிக்கும் இன்கம் அண்ட் ஈக்வாலிட்டி டாஸ்க் போர்ஸ் குழுவுக்கு நியமித்தார். காவல்துறை தலைமை அதிகாரியை தேர்ந்தெடுக்கும் குழுவுக்கும் இணைத் தலைவராக என்னை நியமித்திருந்தார். நான் தேர்தலில் போட்டியிடப் போவது தெரிந்ததும் மிக மகிழ்ச்சியோடு எனக்கு ஆதரவு தர முன்வந்தார். அவரது ஆதரவு உங்களுக்கு பெரிதும் உதவியது என நினைக்கிறேன். ஏனெனில் நீங்கள் கடும் போட்டியின் முடிவில் 51% ஓட்டுகளை வென்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினீர்கள். ஆமாம், சியாட்டிலில் என்னை கிட்டத்தட்ட எல்லா தொழிற்சங்கங்களும் எல்லா மகளிர் சங்கங்களும் ஆதரித்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் பலரும் ஆதரித்தனர். நான் 23 அங்கு களப்பணி செய்து வந்ததால் எனக்கு ஆதரவாளர்கள் அதிகம். களப்பிரச்சாரத்தின் போது 25,000 வீடுகளின் கதவை தட்டினோம். ஓ அருமை, கதவை தட்டி ஓட்டு கேட்பது மிக நல்ல வழி. எங்கெல்லாம் உள்ளூர் தேர்தல்களில் நம் இந்தியர்கள் போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் நான் அவர்களுக்கு உதவுவது வழக்கம். உள்ளூர் கவுன்சில் உமன் அனு நடராஜன், சாரடோவா நகரின் சிட்டி கவுன்சிலுக்கு சுஷி நாப்பால் ஆகியோருக்காக நான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்தேன். பணம் திரட்டுவதும் இந்திய அமெரிக்கர்களை பிரச்சாரத்தில் ஈடுபட வைப்பதும் மிக முக்கியம். வரப்போகும் பிரைமரி எலெக்ஷன் பற்றி சொல்லுங்கள். நமது சமூகத்தினர் எவ்வாறு உதவ முடியும்? மிகவும் கடினமான போட்டி இது. The seat hasn't been open for 27 years. இது மிகவும் முற்போக்கான ஜனநாயக மாவட்டம். என்னை தவிர 4 களத்தில் உள்ளனர். May 20 தான் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி தேதி. இன்னும் சிலர் களத்தில் இறங்கக்கூடும். மிகவும் கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் மொத்தமுள்ள 8 தொழிற்சங்கங்களும் எனக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இங்குள்ள மத்திய தொழிலாளர் கவுன்சிலும் என்னை ஆதரிக்க பரிந்துரைத்துள்ளது. எமிலிஸ் லிஸ்ட், நேஷனல் விமென்ஸ் பொலிட்டிக்கல் காக்கஸ் என்று பல அமைப்புகள் என்னை ஆதரிக்கின்றன. எங்களது பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. பிரைமரிகள் இங்கு வித்தியாசமானவை. அதில் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் முதல் 2 இடங்களில் வந்தால் அவர்களே ஒருவருக்கொருவர் எதிராக போட்டியிட நேரிடும். கலிபோர்னியாவிலும் இதே போல்தான். இது ஜனநாயக கட்சி ஆதரவு மாநிலமானதால் இங்கு ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் தான் முதல் 2 இடங்களிலும் வருவார்கள். அதனால் பிரைமரியில் வெற்றி பெற்றால் பொது தேர்தலில் நாம் ஜனநாயக கட்சி வேட்பாளரையே எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் போட்டி கடினமானதாகவும் அதிக செலவுள்ளதாகவும் இருக்கும். அதனால் பெருமளவில் நிதி திரட்டுவது மிகவும் அவசியம். இது ஒரு பெரிய சவால். எல்லோருடைய ஆதரவும் பிரச்சார பலமும் எனக்கு உள்ளது. ஆனால் நிதி திரட்டுவது முக்கியம். ஓ, மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. அப்படியானால் ஜனநாயக கட்சி எந்த வேட்பாளரையும் ஆதரிக்கவில்லையா?
இல்லை, கட்சி யாரையும் ஆதரிக்கவில்லை. அவர்கள் எவரையும் ஆதரிப்பதை நாங்களும் விரும்பவில்லை. ஒன்று, அவர்கள் என்னை ஆதரிக்க வேண்டும், இல்லையேல் யாரையுமே ஆதரிக்க கூடாது. ஏனென்றால் எல்லோருமே ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள்.
அருமை, நாங்களும் எங்களால் இயன்ற உதவியை செய்ய முயற்சிக்கிறோம்.
ஆமாம், நன்கொடைகளை வரவேற்கிறேன். வாக்காளர்கள் மிக முக்கியம். வீடுதோறும் சென்று ஓட்டு கேட்க தன்னார்வ தொண்டர்கள் கிடைத்தால் உதவியாக இருக்கும்.
உங்களை வழிநடத்தும் அடிப்படை நம்பிக்கைகள் என்ன?
சுவாரஸ்யமான கேள்வி. அச்சத்திலும் வறுமையிலும் அல்லாமல் வளமான நிலையில் பெருந்தன்மையோடு செயல்படுவதே சிறந்தது. இது எனது நம்பிக்கைகளில் ஒன்று. எல்லோரது குரலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களின், பலவீனமானவர்களின் வல்நரபிள் குரல் அரங்கில் கேட்க வேண்டும். எல்லோரும் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். யாருக்கு அதிக உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவும் போது நாம் நமக்கே உதவி கொள்கிறோம். அப்போது மொத்த சமூகமும் செழிப்பாக இருக்கிறது. நான் செய்ய விரும்புபவை: முதலில் வருமானம் மற்றும் சமத்துவம், இவற்றில் கவனம் செலுத்த எண்ணியுள்ளேன். ஒரே இடத்தில் செல்வம் குவிவதை நாம் கவனித்தாக வேண்டும். மத்திய தர உழைப்பாளிகள் வர்க்கத்திற்கு மறுபடியும் வாய்ப்புகள் கிடைக்க செய்வது அவசியம். குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிப்பது, ஊதியத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு, குழந்தைகளுக்கு மருத்துவ கவனத்தை சாத்தியமாக்குவது, எல்லாவற்றிலும் கவனம் செலுத்த விரும்புகிறேன். ஆண் பெண் இருபாலருக்கும் சம ஊதியம் வழங்குவதும் அவசியம். வாரத்தில் 40 மணி நேரம் வேலை செய்யும் ஒருவருக்கு இவை மிகவும் முக்கியமானவை. இரண்டாவது, உயர்கல்வி கட்டணத்தை குறைக்க வேண்டும். அப்போதுதான் அனைவரும் உயர்கல்வி பெற முடியும். கல்வி கட்டணமே கூடாது என்பது எனது எண்ணம். உதாரணமாக, முன்னர் 4 வருட பட்ட படிப்புக்கான கட்டணத்தில் 70% அரசாங்கம் ஏற்று வந்தது. தற்போது 30% தான் வழங்குகிறது. இதனால் இளைஞர்களின் வாய்ப்பு பறிபோவதோடு அவர்களது கடன் சுமை திருப்பிச் செலுத்த முடியாத அளவு அதிகரிக்கிறது. இதனால் நிறைய பேர் பட்டப்படிப்புக்கு செல்வதில்லை. அவர்களால் நல்ல வேலைக்கு செல்ல முடிவதில்லை. இது ஒரு விஷ வட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் மிக அவசியம். கட்டமைப்பு வசதிகளில் முதலீடு செய்யும் போது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு வராமல் பார்த்துக் கொள்வது அவசியம் என நினைக்கிறேன். கடைசியாக, சமூக பாதுகாப்பும் சோசியல் செக்யூரிட்டி, மருத்துவ வசதியும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் விரிவாக்கப்பட வேண்டும். பெண்கள் இன பிரச்சனைகள் இவற்றுடன் பின்னி பிணைந்திருக்கின்றன. அதனால் தேசிய அளவில் குடிவரவு சட்ட திருத்தம் கொண்டுவர செய்வதுதான் எனது முக்கிய குறிக்கோள். பிரமீலா ஜெயபால். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.